ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்து இப்ப சித்தாந்த முக்தியை சொல்லிட்டார். இந்த சித்தாந்த முக்தியை கொடுப்பவர் யார் அப்படின்னு சிவபரம்பொருள் என்பது அடுத்த பாடல் சொல்றார். இறைவனாவான் ஞானமெல்லாம் எல்லா முதன்மை அனுக்கிரகம் எல்லாம் இயல்புடையான் இயம்பும் மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்று மரபின் வழி வருவோர்க்கும் வாராதோர்க்கும் முறைமையினால் இன்பதுன்பம் கொடுத்தலாலே முதன்மையெல்லாம் அறிந்து முயங்கு இரண்டு போகத்திரமதனால் வினையருக்கும் செய்தியாலே சேரும் அனுக்கிரகமெல்லாம் காணதும் நாம் சிவர்க்கே. சுவாமிக்கு வந்து இந்த சித்தாந்த முக்தியை கொடுப்பது சிவபரம்பொருள். அவருடைய மூன்று முக்கியமான குணங்களை எடுத்தாண்டு அவருடைய சுவாமியுடைய பெருமையை அருள் சிவாஜிய சுவாமிகள் இந்த பாடலை நிலைநாட்டுகிறார். இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இறைவனாவான் எல்லா ஞானம் எல்லா முதன்மை எல்லா அனுக்கிரகம். எல்லா ஞானம் எல்லா முதன்மை எல்லா அனுக்கிரகம். எல்லா ஞானம்னா முற்றறிவு, எல்லா முதன்மைனா முடிவில் ஆற்றல், அனுக்கிரகம்னா பேரருள் உடைமை. சுவாமியுடைய எண்குணத்துல இந்த மூன்று குணத்தையும் சொல்றார். இந்த மூன்று குணத்தை சொல்லியாச்சு அப்படின்னா மீதி எட்டு குணமும் சொன்னதாக அர்த்தம், அதில் அடங்கி விடுகிறது. எதை வைத்து முற்றறிவு என்று கூறுகிறார்? வேத சிவாகமம் அருளி செய்த பெருமையினால் அவர் முற்றும் உணர்ந்தவர். இப்படி இப்படி இருக்கணும், இந்த இப்படி நான்கு வேதம் அருளி செய்யணும், அதுக்கு ஆறு அங்கம் இருக்கணும், 28 ஆகமங்கள் அருளி செய்யணும், அதுக்கு சில ஆகமங்கள் இருக்கணும், இப்படியெல்லாம் சாமிக்கு யாராவது சொல்லி செஞ்சாங்களா? ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி, கருணையோடு சுவாமி அருளி செய்தார். முற்றும் உணர்ந்தவர், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இப்படி சொல்லி இந்த உயிர்கள் சொன்னால் அந்த உயிர்களுக்கு இந்தந்த சமயங்கள் அறுவை சமயங்கள் அதில் படிநிலையிலே வந்து கடைசியில் நம் திருவடி எல்லா ஆன்மாக்களும் அடையும். சுவாமி முற்றும் உணர்ந்திருக்கிறார். அதனால் அது முற்றும் உணர்ந்த அந்த நிலை நம்ம நம்முடைய இறைவனுக்கு. அடுத்தது முடிவில் ஆற்றல், அவர் அருளி செய்த வேத சிவாகங்களின் வழி ஒழுகுவோர்க்கும் ஒழுகாதார்க்கும் ஸ்வர்க்க நரகங்களை வைத்து வினைப்பயனை ஊட்டுவதனாலே. ஒருத்தரா ரெண்டு பேர் எத்தனை கோடான கோடி உயிர்கள் அத்தனை உயிர்களுடைய பிறவியினையும் முறையாக வகுத்தெடுத்து அதுக்குரிய கர்ப்பலனை ஊட்டுவது சாதாரண காரியமா? அப்போ அதுக்கு முடிவில் ஆற்றல் இருந்தால் தான் முடியும். அது மட்டும் இல்லாம அந்த கண்ம பலனை ஊட்டுவதோடு வினை அந்த உயிரினுடைய அறியாமையும் அகற்றி ஆணவ மலத்தையும் நீக்கி வினையையும் போக்கி ஆணவ கண்ம மாயாமலங்களை நீக்கி முக்தியும் கொடுக்கறதுனால பேரருள் உடைமை. அதான் அனுக்கிரகம் எல்லாம் இரண்டும் போக திறமதனால் வினையிருக்கும் செய்தியால சேரும் அனுக்கிரகம் எல்லாம் காணுதான் நம் சிவர்க்கே. நம்முடைய சிவருமானுக்கு இந்த மூன்று குணங்களும் இருப்பதால அவரே முதன்மையானவர். எந்த குணங்கள்லாம் சொல்றாரு? முடிவில் முற்றும் அறிவு, முற்றும் உணர்தல், முடிவில் ஆற்ற பேரருள் உடைமை. மீதி ஐந்து குணங்கள் அன்பர்கள் யாராவது சொல்லுங்க பாப்போம். நம சிவாய வாழ்க. இயல்பாகவே வரம்பில் ஆற்றல் வராத, அதான் முடிவில் ஆற்ற சொல்லிட்டோம். இயல்பாக பாசங்களில் இருந்து நீங்குதல், வரம்பில் ஆற்ற சொல்லிட்டமே முதல் மூணுல, அதுவும் சொல்லியாச்சா? ஐயா மூணு குணங்களை சிந்திச்சோம். தூய உடம்பின நாதல், இயற்கை உணர்வின நாதல், தூய உடம்பின நாதல், ரெண்டு சொல்லிட்டு எப்படி ஞாபகமோ அதுபோல என் குணத்தையும் ஞாபகம். உங்க தலைவரோட குணங்களே உங்க மனதில் இல்லை அப்படின்னா தலைவர் எப்படி மனதில் இருப்பார்? தன்னை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எம்மை இகழார். நம்ம யார் திருவடி இலக்காக கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவருடைய என் குணங்களையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவர் பல வகையில் பல நேரங்களில் பல முறையில் உணர்த்துறார். நம்ம அன்பர்களுக்கு ஒரு 100 முறை உணர்த்திருப்பாரா வகுப்புகளில்? கடந்த 2012 11 வகுப்பு
எடுக்கிறேன்,
மறக்கவே கூடாது. ஞாபகத்துக் கொள்ளும் நான் இன்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். 28 ஆகமங்கள், 4 வேதங்கள், ஆரங்கம், 12 திருமுறை ஆசிரியர்கள், அதற்கப்புறம் சுவாமியினுடைய எண்குணம், அவருடைய பஞ்ச சுவாமியுடைய 5 முகங்கள், அதனுடைய நிறம், அந்த 5 முகங்கள் செய்யக்கூடிய தொழில், இதெல்லாம் எக்காலத்தையும் நம்ம ஞாபகம். இதை மறந்துட்டு முக்தி அடைஞ்சிடலாம்னு யாரும் நினச்சிடாதீங்க. அதை ஞாபகம் வைத்திருந்தா தான் முக்தி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். தானாக மறக்கிறது வேற, இதை நீங்கள் படிக்கணும், படித்தாதான் ஞானம். ஏன்னா சுவாமியினுடைய இது வந்து ரொம்ப அடிப்படை. இது வந்து நன்றி அறிதல். இறைவன் நமக்காக செய்த கருணைக்கு குறைந்தபட்ச நன்றினா அதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வது. அம்மா அப்பா நமக்கு எவ்வளோ உதவி செய்வாங்க, பெற்று எடுத்து வளர்த்து ஸ்கூலில் போய் சேர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நன்றியாக நம்ம இருக்கிற மாதிரி நம்முடைய உண்மையான அம்மை, இந்த உயிருக்கு அம்மையப்பராகிய சிவப்புறம்பொருள் நமக்காக செய்த கருணையை நம்ம மறந்துடக்கூடாது. நாம் இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா சாமி பெருமையை அதோட சேர்ந்து மறந்துடுவோம். இப்போ சாமி பெருமையை மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிறுமியும் மறந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று ஒன்றா அடிச்சுட்டே போகும். முதல்ல இது விழுந்துருச்சு அப்படின்னா அர்த்தம் அது போய் அதை தள்ளும். சாமியோட திருநாமே ஞாபகம் இல்லையா, சாமியோட குணமே ஞாபகம் இல்லையா, அப்போ சாமியோட பெருமையும் ஞாபகம் இருக்கா. சாமியோட பெருமை ஞாபகம் இல்லை அப்படின்னா தற்போதும் தூக்கி நின்றோம், நம்ம தான் பெரியாளுங்க என்ன வந்துடும். இப்போ நாம் பெரியாள் அப்படின்னு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளை விட பெரியவரை பற்றி நம்ம அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த சின்ன கோட்டுக்குள்ள ஒரு பெரிய கோடு போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் இந்த சின்ன கோட்டுன்னு தெரியும். அதை நம்ம பெரிய கூட மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் பெரியவங்கிற சிந்தை தற்போதும் எப்போவுமே வந்துடும். எந்த நேரத்துலையும் வரும், எந்த சூழ்நிலையிலையும் வரும். இப்போ அது வராமல் இருக்கணும்னா இந்த வழிபாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அன்பர்கள் வந்து இதிலெல்லாம் கற்று உயிவடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சைவ சமயத்துக்குரிய 4 வகை நெறிகளை கூறுகிறார். சன்மார்க்கம், சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், தாதமார்க்கம் என்றும் சங்கரனையடையும் நன்மார்க்கம் 4. அவைதான் ஞானம், யோகம், நல்கிரியா, சரியை என நவிற்றுவதும் செய்வர். சன்மார்க்க முக்திகள் சாலோக்கிய, சாமீப்ய, சாரூப்ய, சாயுச்சியம் என்று சதுர்விதமாம். முன்மார்க்க ஞானத்தால் எய்தும் முக்தி முடிவு என்பர். மூன்றினுக்கு முக்தி பதம் என்பர். சென்ற வகுப்பில் சிந்தித்தோம், இதெல்லாம் விரிவாகவே சிந்தித்தோம். 4 வகை நெறி, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகை நெறிகளை சுவாமி வகுத்து வைத்திருக்கின்றார். சைவத்திரத்தை அடைந்தவர்கள் இந்த 4 நெறியிலும் நின்று தவமியற்றி, இந்த முதல் 3 நெறியில் நின்று தவமியற்றி 4வது நெறியாகிய ஞானத்தை அடைய வேண்டும். ஞானம் நிறைவு பெற்ற பிறகு, பரிபூர்ணமடைந்த பிறகு சிவபெருமானுடைய திருவடியில் சிவசாயிச்ச முக்தி கிடைக்கும் என்று கூறுகிறார். இதில் 3 முக்தி பதம்னா சரியை, கிரியை, யோகம், இந்த 3 நெறியில் நின்றவங்களுக்கு முறையே சாலோக, சாமீப, சாரூப முக்தி கிடைக்கும். ஞானத்தை பெற்று பரிபூர்ணமடைந்தவர்களுக்கு சிவசாயிச்ச முக்தி என்று சொல்லப்படும். அது வந்து பரமுக்தி. இந்த 3 முக்தியும் அபரமுக்தி. எது? சாலோக, சாமீப, சாரூப முக்தியை வந்து பதமுக்தி என்று சொல்லும். அபரமுக்தி அதாவது படிநிலையில், முக்தியில் உள்ள படிநிலை. முடிந்த முடிவான முக்தி என்பது சாய்ச்ச முக்தி. அதுதான் முடிந்த முடிவு. அப்போ இதை வந்து சன்மார்க்கம்னா ஞான நெறி, சகமார்க்கம்னா யோக நெறி, சற்புத்திர மார்க்கம்னா கிரியா நெறி, தாத மார்க்கம்னா சரியை நெறி. இந்த 4 நெறிகளும் சிவபெருமானுடைய திருவடியை அடைய செய்யக்கூடிய நன்மார்க்கம். அந்த முன்மார்க்க ஞானம் சொல்லும்போது முதன் இந்த 4 மார்க்கத்தில் மிக மிக முதன்மையானது, மேலானது, முடிந்த முடிவானது ஞான மார்க்கம். அதை சொல்லுவது தான் அடுத்த பாடல். இந்த 4, இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4 சரியிலே சரியை, சரியிலே கிரியை, சரியிலே யோகம், சரியிலே ஞானம் என்று 16 வகையாக பிரிந்து செல்கிறது. அது என்ன என்று நாம சிந்திப்போம். சரியையில சரியை, திருக்கோயில திரு அழகிடுவது, திருக்கோயிலை தூற்று திருப்பணி செய்வது, திரு அழகிடுவது, திரு மெழுகிடுவது, நீர் தெளித்து மெழுகிடுவது, சாணத்தால் மெழுகிடுவது, இது எல்லாமே சரியையில கிரியை, உழவார பணி செய்வது, இவை அனைத்தும் சரியையில் சரியை. முதல்ல சரியில்லை சரியே, திருக்கோயில் அழகிடுவது வழுகிடுவது இதெல்லாம் சரியில்லை சரியே. நடராஜ பெருமான், ரிஷபாரூடர், இன்னும் சுவாமியினுடைய 25 மாகேஸ்வர மூத்திரங்களில் ஒரு மூர்த்தங்களை பூஜித்து வழிபாடு செய்தல் சரியையில கிரியை. 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒரு மூர்த்தத்தை பூஜிப்பது, இப்போ பிரதோஷ நேரத்தில் போய் சுவாமியை ரிஷபாரூட தரிசனம் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து சரியையில கிரியை. நடராஜர் அபிஷேகம் பார்க்குறோம், சரியையில கிரியை. அடுத்து வழிபட்ட அந்த மூர்த்தியை நெஞ்சத்திலே தியானம் செய்தல் சரியில யோகம். 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் ஒரு மூர்த்தத்தை என்னுடைய நெஞ்சத்திலே வைத்து தியானம் செய்தல் சரியில யோகம். அந்த தியானம் செய்ததால் கிடைக்கக்கூடிய அனுபவ அறிவு தான் சரியில ஞானம். அந்த அனுபவ அறிவு சரியில ஞானம். பாடியார்கள் இது எல்லாமே நீங்கள் செய்திருக்கீங்க. கிரியையில் சரியை, அடுத்து கிரியா நெறி. கிரியில் சரியின சிவபூசைக்கு தேவையான உபகரணங்களை புஷ்பங்களை எல்லாம் திரட்டி வைக்கிறது கிரியையில் சரியை. அது மிகப்பெரிய பணி. அன்பர்களுக்கு இந்த இடத்துல சொல்லியே ஆகணும், சிவபூஜை பெறாத அன்பர்கள், சரியான நேரில் இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய மிக மிக உத்தமமான பணி என்னென்றால் சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உதவி செய்வது. இதை விட ஒரு பெரிய சிவப்பேர் நீங்கள் பெற முடியாது. அந்த காலத்தில் அடியனெல்லாம் தீட்சை பெறாத காலங்களில் தீட்சை பெற்ற சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு என்றளவு புஷ்பங்கள், இனி என்னென்ன கைங்கரியெல்லாம் உண்டோ சிவபூஜை செய்கிறவங்களுக்குரிய அந்த குங்குலியம் கொடுப்பது, தேடி தேடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு பெரும்பேரை வந்து சுவாமி அடியனுக்கு வழங்கினார். அந்த திருப்பணியினுடைய பயன்தான் இன்று என் போன்றவர்களுக்கெல்லாம் சிவபூஜை செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டியது. இது மிக உன்னதமான உயரம், ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு நீங்கள் ஒரு இடத்துல போகும்போது கொன்றை இருந்ததுன்னா அந்த கொன்றையை பறித்து சென்று சிவபூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறது, அதை விட ஒரு பெரிய சிவபூஜையும் உலகத்தில் கிடையாது. அது அது வந்து கிரியையில் சரி. வில்வ மரத்தை பார்க்குறோம், அந்த வில்வத்தை இந்தந்த நாட்களில் தான் பறிக்கணும்னு விதி இருக்குது. வில்வத்தை வந்து எல்லா நாளும் போய் பறிக்கக்கூடாது, இந்தந்த நாட்களில் தான் போய் பறிக்கணும்னு விதி இருக்குது. அந்த உரிய நாட்களில் போய்ச்சி இவங்க சிவபூஜை பண்ணுறாங்க, இவங்களுக்கு போய் வில்வம் கொடுப்போம். இன்னும் சொல்லப்போனால் சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்களை காண செல்லும்போது அவருடைய சிவபூஜைக்கு ஏதாவது எடுத்து செல்வது தான் மரபு அந்த காலத்துலலாம். அது ஒரு உத்தமமான ஒரு நிலை. அவங்க பூஜை பண்ணுவாங்க, அவங்களுக்கு புஷ்பம் கொடுப்போம், அவங்களுக்கு வந்து வில்வம் கொடுப்போம், மலர்கள் கொடுப்போம், நாளைக்கு சிவபூஜைக்கு பயன்படுத்திப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் குறிப்பறிந்து திருக்குறிப்பறிந்து அன்பர்கள் தொண்டு செய்தீர்களே ஆனால் படிநிலையில் ஞானம் ரொம்ப வேகமாக உங்களுக்கு கிடைச்சிடும், ரொம்ப வேகமாக கிடைச்சிடும். ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது கிரியையில் சரியை. அடுத்து பஞ்சசுத்தி, நம்ம சிவபூஜையில் செய்யக்கூடிய பஞ்சசுத்தி, பூத சுத்தி, மந்திர சுத்தி, திரவிய சுத்தி, ஆன்ம சுத்தி, லிங்க சுத்தி என்று செய்யக்கூடிய அந்த ஐவகை சுத்தி வந்து கிரியையில் கிரியை. அதை சொல்லி அதை செய்யக்கூடிய மந்திரம் எல்லாமே அர்ச்சனை எல்லாமே கிரியையில் கிரியாயிடும். இந்த சிவபூஜையிலே நம்ம செய்யக்கூடிய அந்தரியாக வழிபாடு என்று சொல்லக்கூடிய அகபூஜை, அந்த அகபூஜை வந்து கிரியையில யோகம். கிரியையில யோகம் வந்து சிவபூஜையில் நம்ம செய்யக்கூடிய அந்தரியாக வழிபாடு. இந்த கிரியையில் சரியை, கிரியையில யோகம், கிரியையில கிரியை, கிரியையில யோகம், இந்த மூன்று செய்து இதன் வாயிலாக பெறக்கூடிய அனுபவம் கிரியையிலே ஞானம். இப்போ நம்மளே சிவபூஜைக்கான புஷ்பங்களையும் திரட்டி திரவியங்களை எல்லாம் சேகரித்து நான் எல்லாமே நம்ம கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம் பண்ணோம்னா கிரியையில் ஞானமும் அதுக்கு தகுந்த ஒரு அனுபவத்தோடு நமக்கு அந்த ஞானம் இதெல்லாம் அந்த ஞானம் இப்படிப்பட்டது அப்படிங்கிறது சொல்ல முடியாது, அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். அடுத்து யோக நெறி, இதெல்லாம் நம்ம ரொம்ப பயிற்சி கொள்ளாத ஒரு நெறி. இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம் என்ற இந்த நான்கும் செய்யக்கூடியது யோகத்தில் சரியே. இயமன்னா செய்யக்கூடாதது, நியமன்னா செய்ய வேண்டியது, ஆசனம்னா இந்தந்த ஆசனங்களில் இருக்கக்கூடியது, அடுத்து செய்ய பிராணயாமம், இதையெல்லாம் வந்து யோகத்தில் சரியே. யோகத்தில் கிரி என்னென்னா பிரத்யாகாரம் தாரணை என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் ஐம்புலன்களை அடக்கி யோக பயிற்சி மேற்கூடியது, இதெல்லாம் பிரத்யாகாரணம் தாரணை என்று சொல்லக்கூடியது, இது யோகத்தில் கிரியை. யோகத்தில் யோகம் எதுவென்றால் தியானம் செய்வது, தியான நிலையில் இருப்பது யோகத்தில் யோகம். சமாதி நிலையை அடைவது, அதாவது துவாதசாந்தம், நம்ம உயிரை மூலாதாரத்திலேருந்து எழுப்பி துவாதசாந்தவரை கொண்டு செய்து சபாதி நிலையை கூடியிருப்பது யோகத்தில் ஞான நிலை. அடுத்து ஞானத்தில் சரியை. ஞானத்தில் சரியை இப்போ நீங்கள்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி, சிவஞான சித்தியார் வகுப்பு கேட்டல், ஞான நூல்களை கேட்டல் தான் ஞானத்தில் சரியை. கேட்ட அந்த ஞான நூலினை சிந்தித்தல், இல்லத்தில் போய் சிந்திக்கிறது வந்து வகுப்பில் பெற்ற அந்த கல்வியை சிந்தித்து சிந்தனை செய்வது ஞானத்தில் கிரியை. அந்த சிந்தித்ததன் பயனாக பெறக்கூடிய தெளிவு ஞானத்தில் யோகம். ஆமாம் சரிதான், வாழ்வனும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவாம் சமயம் சார் உள்பொருள் அரிது அப்படிங்கிற இந்த ஒரு பாடலை கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த அந்த தெளிவுதால் பெறக்கூடிய அனுபவம் தான் ஞானம். ஞானத்தில் ஞானம், இந்த நெட்டை கூடுவது ஞானத்தில் ஞானம். அப்போ இது வந்து 16 வகையாக பிரிகிறது. இதெல்லாம் நமக்கு சிவபெருமான் நமக்கு வகுத்து வைத்த வழிபாட்டு நெறிமுறைகள். இதையெல்லாம் நாம் பின்பற்றி அவரை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து இந்த சரியா நெறியை பற்றி விரிவாக கூறுகிறார். தாதமார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தலம் அலகிட்டு இலகு திருமெழுக்கும் சாத்தி போதுகளும் கொய்து பூந்தார் மாலை கண்ணி புனிதற்கு பலசமைத்து புகழ்ந்து பாடி தீதில் திருவிளக்கு இட்டு திருநந்தவனமும் செய்து திருவேடம் கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து. ரொம்ப முக்கியம் இது வந்து சரியா நெறியில் இருக்கவங்களே செய்ய வேண்டியது. அதாவது சரியே நெறியில் இருக்கவங்க திருவேடத்தை கண்டால் அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர் தம் பணியும் இயற்றுவது இச்சரியை செய்வோர் ஈசனுள்ளது இருப்பார். இது வந்து சிவனடியார்களுக்கு ஒரு சக அன்பர்களை பார்த்தா எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா, சுவாமி அவங்க திருவேடத்தை பணிந்து உங்களுக்கு நான் என்ன பணி செய்யணும்னு கட்டளையிடுங்க என்று கேட்கக்கூடிய நிலை. சக அடியார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்போ ஆச்சாரியார்கிட்ட குருநாதர்கிட்ட எப்படி இருக்கணும் அதிக யோசிச்சு பார்த்துக்கலாம். ரொம்ப மேலாக இருக்கணும். இச்சரிய செய்வோர் ஈசன் உலகு இருப்பார். இப்போ இந்த வழிபாட்டை செய்யக்கூடியவங்க சிவபெருமானுடைய சாலோகத்தில் இருப்பார். இதுதான் தாத மார்க்கம். திருக்கோயில் திரு அழகுன்றது திருமலை இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக தெரியும். திருஅழகிட்டு திருமழகிட்டு பூ மாலைகள் எல்லாம் கொய்து மாலை இண்டை கட்டி இந்த மாதிரிலாம் வழிபாடு பண்ணுறது ஒரு தனி அனுபவம். பல அன்பர்கள் செய்திருப்பீங்க, சில அன்பர்கள் செய்திருக்க மாட்டீங்க. செய்யாத அன்பர்கள் அவசியம் செய்யணும். இன்னொன்று, அப்போ சென்ற வகுப்பிலே நான் அன்பருக்கு அறிவுறுத்தினேன், சைவ சமயத்தை பொறுத்த மட்டில் சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஒவ்வொரு படிநிலையாக போகும்போது அந்தந்த படிநிலையில நம்ம தாண்டும் போது எந்த வழிபாட்டையும் விட்டுற முடியாது. சரியிலேருந்து கிரியைக்கு போகும்போது சரியையும் செய்து தான் ஆக வேண்டும். நான் ப்ரொபோஷன் ஆயிட்டேன், எனக்கு நம்ம சரியை தேவையில்லை, கோயிலில் நீ தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருக்கோயிலில் பூமாலை போட வேண்டிய அவசியம்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி அதாவது வந்து அறியாமை, ரொம்ப தவறு, ரொம்ப கீழ்மையான நிலை அது. அப்படி அப்படி எண்ணமே வந்துடக்கூடாது, அந்த ஆணவமே வரக்கூடாது. சைவ சமயத்தை பொறுத்த மட்டில் பதவி உயர்வு வர 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 மேலே செல்ல 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 பொறுப்பு அதிகமாகும். சமய தீட்சை ஒரு முறை அனுஷ்டானம், விசேட தீட்சை ரெண்டு முறை அனுஷ்டானம், நிர்வாண தீட்சை மூன்று முறை அனுஷ்டானம், இன்னும் ஆச்சார விஷயம் பண்ணுற 6 முறை கூட சொல்லப்பட்டிருக்கு. 6 காலங்களையும் பண்ணணும். சமய தீட்சையிலேருந்து விசேட தீட்சையை பெற்ற பிறகு சமய தீட்சையினுடைய அனுஷ்டானத்தையும் அனுஷ்டித்தாகணும். விசேட தீட்சையிலேருந்து அடுத்து நிர்வாண தீட்சைக்கு போகும்போது விசேட தீட்சையில் பெற்ற உடையவருக்கு பெருமானுக்கு பூஜை செய்தே ஆகணும். அதனால் படிநிலை உயரும்போது பொறுப்பு கூடிக்கொண்டே இருக்கும், எதையும் விட்டுற முடியாது. ஞானி நாலினுக்கு முரியன், சரியை கிரிய யோக ஞானம் நாளையும் சீரவன் தான் ஞானம், ஞானிகளுக்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது எல்லாருமே அவசியம் இல்லாமல் செய்தாக வேண்டும். சரமன் பெருமாள் நாயனா செய்திருக்கார் இல்லையா, புலரியலிருந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றிலும் மூழ்கி நிலவு திரு நந்தவனத்து நீடும் பணிகள் பல செய்து. அத நந்தவனத்து நீடும் பணிகள் பல செய்து அப்படின்னா நந்தவனம் அமைக்கிறது, நீர் பாய்ச்சுவது, உரமிடுவது, நந்தவனத்துக்கான அந்த கலைச்செடிகள்லாம் எடுப்பது. ஒரு நாள் ஒரு செடி ஒரு செடியை வளர்க்கணும்னா அதை வளர்த்தவங்களுக்கு தான் எவ்வளோ கஷ்டம் தெரியும், அதை பராமரிக்கிறது எவ்வளோ பெரிய பணி. நிலவு திரு நந்தவனத்து நீடும் பணிகள் பல செய்து மலர் முகையும் கொணர்ந்து மலர்கள்லாம் பறித்து திருமாலை சாத்த மகிழ்ந்தமைத்து. இதில் சொல்ல எல்லாத்தையும் சேர மன்னர், சேர குலத்துக்கே பேரரசனாக இருக்கக்கூடிய பெருமான் களரிச்செல்வர் நாயனார் செய்திருக்கிறார். முருகநாயனார் புராணத்தில் இன்னும் விரிவாக இருக்கும். இந்த பூத்திருத்துண்டெல்லாம் எவ்வளோ சிறப்பு பாருங்க. இதையெல்லாம் அவசியம் அன்பர்கள் எல்லோருமே செய்யணும். இது வந்து இந்த சரியை செய்பவர்கள் சிவசாலோகத்தை பெறுவார்கள். அடுத்தது புத்திரமார்க்கம் ஆகிய கிரியாநெறி. புத்திரமார்க்கம் புகழின் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது முதல் கொண்டு ஐந்து சுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூர்த்திமானாம் சோதியையும் பாவித்து ஆவாகித்து சுத்த பத்தியினால் அர்ச்சித்து பரவி போற்றி பரவினோடும் எரியில் ஒரு காரியமும் பண்ணி நித்தலும் இக்கிரியையினை ஏற்றுபவர்கள் நின்மலந்தன் அருகிருப்பர் நினையும் காலம். நினைச்சாலே சாமி பக்கத்தில் இருப்பான். சிவசாமீப பதத்தை இவர்கள் அடைவார்கள். யாரு? சிவபூஜை செய்யக்கூடிய அன்பர்கள். புத்திர மார்க்கம் புதிய விரைப்போது புகை ஒளி மஞ்சனம் அமுது இரண்டும் சிவபூஜையினுடைய முக்கியமான அங்கங்கள். மலர் புஷ்பம் தூபம் தீபம் திருமஞ்சனம் திரு அமுது அந்த அஞ்சும் முக்கியம் சொல்றார். இதே சேரமன்னர் கலைபெருமான் களரீச்சர்வார் நாயனார் வாச திருமஞ்சனம் பள்ளித்தாமம் சாந்தம் மணித்தூபம் தேசில் பெருகும் செழுந்தீவம் முதலாயினவும் திரு அமுது. ஈசக்கு ஏற்ற பரிசினால் அர்ச்சித்து சிவருமானுக்கு ஏற்ற பரிசு தகுதி சுவாமியோட தகுதிக்கு ஏற்ற நிலையில அந்த இந்த அஞ்சு அங்கங்களும் இருக்கணும். உயர்ந்த ரொம்ப சுத்தமான அபிஷேக ஜலம் ரொம்ப ஆச்சாரமாக சுவாமி ஈசக்கு ஏற்ற பரிசினால் அர்ச்சித்தருளை என்னாலும் பூசிக்க வந்த பெருங்குத்தர் பொற்பார் சிலம்பின் ஒலி அளித்தார். தினந்தோறும் சிவருமான அவருக்கு சிலம்பொலி கொடுப்பார். அவருடைய சிவபூஜையினை ஏற்றேன் என்று காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மை சிவபூசையை எண்ணிலாகும் எம்பெருவ தாமரும்பும் உண்மையாவது பூசணை என உரைத்தருள அன்னநாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவக் கொழுந்துன்னு சொல்லுவார். உன் பூசணை என்று முடிவதில்லை நம்பால்னு கச்சியம்பரே சொல்லியிருக்கார். யாம்பரேஸ்வர பெருமான காமாட்சி அம்மையிட்ட இப்பவும் சிவபூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிவபூஜையின் பெருமையை நம்ம இன்னும் சண்டேச நாயனார் புராணம் கண்ணப்ப நாயனார் புராணத்தெல்லாம் விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த ஐந்து பூஜையினுடைய முக்கியமான அந்த ஐந்து அங்கங்களையும் கொண்டு பஞ்சசுத்தி செய்து ஆசனம் மூர்த்தி மூலம் சுவாமியை எழுந்திருக்கக்கூடிய இந்த ஆசனம் உடையவர் மூர்த்தி நம்முடைய உயிருக்கு உயிரா இருக்கக்கூடிய சிவருமானை நாம் ஆவாகனம் செய்து அந்த உடையவர்களை ஆவாகித்து பாவித்து சுத்த பக்தியினால் சொன்னது பக்தி ரொம்ப முக்கியம். சுத்தமான பக்தி சுத்தமான பக்தியோட அர்ச்சிக்க வேண்டும். பரவி போற்றி பரிவினோடு எரியில் வரும் காரியமும் பண்ணி எரியில் வரும் காரியம் வந்து அக்னி காரியம். இந்த அக்னி காரியம் வந்து அகத்தை செய்யக்கூடிய அந்தரியாகமாக செய்யக்கூடிய அக்னி காரியம் இருக்கு, புறத்தை செய்யக்கூடியது இருக்கு. ரெண்டு வகையிலும் செய்யலாம். இப்போ நம்ம போன்றவர்களுக்கெல்லாம் புறத்தை செய்வதற்கான அதிகாரம் இல்லை. என்ன காரணம்னா அக்னி காரியம் தினந்தோறும் புதிதாக நெற்பிக்க கூடாது. திருமணமான அன்று திருமணமான அந்த திருமண வேள்வியிலேருந்து எடுத்த அந்த அக்னியை கொண்டுதான் தினந்தோறும் அக்னி காரியம் பண்ணணும். நாளைக்கு செய்யக்கூடிய இன்னைக்கு நம்ம அக்னி காரியம் பூஜை செய்யணும் அப்படின்னா நேற்று செய்த அந்த அக்னியினுடைய அந்த கங்கை கொண்டுதான் நெருப்பு வைத்து செய்யணும். புதுதாக நெருப்பு பத்திக்க கூடாது. அப்ப இதை செய்யணும் அப்படின்னா இடையராம செய்யணும். அதை பாதியில் செஞ்சு விடக்கூடாது. அதற்கு உத்தமமானது அந்தரியாகமாக ஆத்மார்த்தமாக அகபூஜையோடு சேர்த்து அதை நம்ம செய்து விடலாம். திருஞான சம்பந்த பெருமான் புராணத்தில் சுவாமிகளுடைய திருக்கல்யாணத்திற்கு போகும்போது சீகாழி பதியிலே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாரும் அவருடைய அந்த நித்யாக்னியும் கைகளை சுமந்து கொண்டே வந்தார்கள். ஏன்னா சீகாழிலேருந்து நல்லூர் பெருமணத்துக்கு வர்றாங்க. மறுநாள் காலையில் எழுந்து சிவபூஜை செய்து இந்த அக்னி காரியம் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இன்று செய்த அக்னி வேணும், அதை சுமந்து கொண்டு வருவார்கள். அப்போ எப்பேற்பட்ட நியமம், எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க முன்னோர்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கு. இந்த எந்த இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் இப்படி ஒரு ஒழுக்கம், இப்படி ஒரு உயர்ந்த நெறி எங்கேயுமே கிடைக்காது. இதுதான் அக்னி காரியம். நித்தலும் இக்கிரியினை ஏற்றுவார்கள் நிர்மலந்தனர் இருப்பது நினையும் காலை. அது முக்கியம். நித்தலும் செய்யணும், அங்கேதான் சிக்கல் பல இருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி 40 நாள் போட்டால் போதுமா? இங்கே வந்து ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு மாலை போட்ட மாதிரி 12 நாள் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, இது ஆயுசுக்கும் போட்ட மாலை சைவ சமயத்துக்கு வந்துட்டோன்னா ஆயுசுக்கும் போட்ட மாலை இந்த ருத்ராக மாலை இருக்கவரும் ருத்ராகர் அந்த ருத்ராக இருக்கவர் அதுக்கான சமய அனுஷ்டானங்கள் விரதங்கள் எல்லாம் நம்ம கடைபிடித்தாகணும். தினந்தோறும் சிவபூஜை செய்யணும், நித்தமும் செய்யணும். சிவபூஜை இல்லாத நாள் இருக்கக்கூடாது. சில ஜனன ஆசோசம் மரண ஆசோசங்களால சில தடைகள் ஏற்பட்டாலும் சாமி கிட்ட மனமருந்தி வேண்டணும். அது விதியே இருந்தாலுமே மன வருத்தப்படணும், வேண்டணும். அப்படி ஒரு தடை வரக்கூடாது சுவாமி, இடையராது வழிபாடு பண்ணிடணும். என்ன இது வந்தாலும் அதுக்கான வழிபாடு செய்யக்கூடிய பேர் எனக்கு வழங்குங்க. அப்படி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி மன்றாடணும். நம்ம வருத்தப்பட்டாதான் சுவாமி அந்த வாய்ப்பு வராம எனக்கு உண்மையிலே தாங்க மாட்டான், ஒரு நாள் இடையூறானாலும் அவனுக்கு எந்த தடையும் வரா நம்ம அருள் செய்வோம், அவன் வினை இருந்தாலும் அந்த வினையை அவனுக்கு தாக்காம அருள் செய்வோம், கருணையோட சாமி அருள் செய்வார். இந்த மாதிரி விஷயங்களை சாமி கிட்ட வேண்டி விண்ணப்பம் செய்து பெறணும். இடையராம சூபூஜை செய்யணும், இடையராம வழிபாடு செய்யணும், நித்தலை செய்யணும். அதான் சிறப்பு அச்சு. அவங்க அந்த மாதிரி இந்த சிவபூஜை செய்து வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் நினைத்த உடனே சிவசாமிபத்தை பெறுவார்கள். சுவாமியுடைய அருகிலே சென்றிருக்கக்கூடிய சிவசாமிபு லோகத்தை அடைவார்கள். அடுத்தது யோக நெறிய சொல்லக்கூடிய சகமாக்கம். சகமாக்கம் புலனொடுக்கி தடுத்த வழி இரண்டும் சலிப்பற்று முச்சதுர மூலாதாரங்கள் அகமாக்கம் அறிந்து அவற்றினரும் பொருள்கள் உணர்ந்தங்கு அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் முகமாக்க அமுது உடலமுட்ட தேக்கி முழுச்சோதி நினைந்திருத்தன் முதலாக வினைகள் உகமாக்க அட்டாங்க யோக முற்று முழுத்தொடர் உழந்தவள் சிவந்தன் உருவத்தை பெறுவர். சிவருமானுடைய சிவசாரூபத்தை பெறுவார்கள். இப்போ முப்போதும் திருமேனி தீண்டுவார் புராணத்தை சொல்லுவார். அவர்கள் முக்தி நெறியில முக்தி அடையும் பொழுது அவர்கள் சிவபெருமானை முப்போதும் தீண்டி வழிபாடு செய்யக்கூடிய சிவாச்சாரிய பரம்பரையில் வரக்கூடிய ஆதிசிவர்கள் எல்லோருமே அவர்கள் வந்து சிவசாரூபத்தை பெறுவார்கள். மூன்று கண்களோடு என் தோள்களோடு சிவசாரூபத்தை பெறுவார் என்று பெரிய புராணத்திலே பாடலே வரும். அதுதான் சிவசாரூபம். யார் இந்த யோக நெறியிலே இருக்கக்கூடியவர்கள். யோக நெறி சகமார்க்கம்னா யோகபாதமாகிய தோழமை நெறி என்று சொல்வார்கள். புலனொடுக்கின்னு ஐம்புலனையும் ஒடுக்கி கட்டுப்படுத்தி வழி இரண்டும் தடுத்து. அப்படின்னா சுவாசத்துக்கு ரெண்டு வழி, ஒரு வழி நம்ம சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது, வெளியே விட்டுறது. இதை வந்து உச்சுவாசம் நிச்சுவாசம் என்று கூறுவார்கள். அந்த இரண்டையும் அடக்கி மூச்சினை அடக்கி சலிப்பற்று மனம் சலனப்படாமல் இருந்து சலிப்பற்று. இதெல்லாம் நம்ம பெருமலை குடும்ப நாயனார் வந்து இதெல்லாம் முழுமையாக பகிர்ந்து நினைத்த மாத்திரத்தில் முக்தி அடைந்தார். மறுநாள் நம்பிகள் பெருமான் ஆதிசுவாதி கைலாயம் போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய யோக பயிற்சியினாலே தன்னுடைய உயிரை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி கபாலம் திறந்து துவாதசாந்தியர் வழியாக திருக்கையிலே சென்றடைந்தார் என்று புராணத்தில் நம்ம படித்திருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் இந்த சகமார்க்க நெறியில் நின்று வழிபாடு செய்தவர்கள் என்று தெரிகிறது. சரணப்படாமல் இருந்து முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து. முச்சதுரம்னா இந்த மூன்று கோணமுடைய வடிவங்கள் முதலாகி மூலாதாரமாகிய ஆறு வகை ஆதாரங்கள். அந்த ஆதாரங்களினுடைய தன்மையை அறிந்து அவற்றினுடைய அரும்பொருட்களை எல்லாம் தெரிந்து. இந்த ஆறு ஆதாரம் என்னெல்லாம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற இந்த ஆறு வகை ஆதாரங்கள். இந்த ஆதாரங்களை பற்றி சில செய்திகள் அன்பர்களுக்காக. இந்த மூலாதாரம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாபிக்கு கீழே இருக்கும். நாபிக்கு கீழே குதத்துக்கும் நம்முடைய ஆண் பெண் குறிக்கு நடுவில் இருக்கக்கூடியது மூலாதாரம். இது முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதற்கு நான்கு இதழுடைய செந்தாமரையாக இருக்கும் கீழே. அது ஒரு பீடம் மாதிரி, நான்கு இதழுடைய செந்தாமரை இருக்கும் முக்கோண வடிவம். அதில் நான்கு அக்ஷரங்கள் இருக்கும். இந்த நான்கு அக்ஷரங்கள் முதல்ல பார்த்தோம்லேயே 51 அக்ஷரங்கள், அந்த 51 அக்ஷரங்கள் நான்கு அக்ஷரங்கள் இந்த மூலாதாரத்தில் இருக்கும். இந்த மூலாதாரத்துக்கு அதிதெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயகப் பெருமான் அதனால தான் நம்ம இன்னைக்குமே விநாயகர் வழிபாடை முதல்ல செலுத்துவது என்னென்னா, இந்த உயிர் கீழ்லேருந்து மேல் நோக்கி முன்னேறி செல்வதற்கு செய்யக்கூடிய எந்த வழிபாடும் இந்த உயிரை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும். அதற்கு முதல் அதிதெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் தான். ஆனால் மூலாதாரத்திலே வந்து அதிதெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் தான். அந்த மூலாதாரத்துக்கு மேலே உடனே பீடம் போன்று இருப்பது, லிங்கம் பீடம் போல் இருப்பது சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானம் வந்து நாற்கோண வடிவத்தில் இருக்கும். நாற்கோண வடிவம், அதில் ஆறு அக்ஷரங்கள் இருக்கும். ஆறு அக்ஷரங்கள்னா ஆறு இதழ் தாமரை. ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு இதழ் தாமரை போல் இருக்கும். முதல்ல மூலாதாரத்தில் மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அது ஆறு இதழ் தாமரையாக இருக்கும். இந்த சுவாதிஷ்டானத்துக்கு அதிதெய்வம் வந்து பிரம்மதேவர். பிரம்மதேவர் தான் சுவாதிஷ்டானத்துக்கு அதிதெய்வர். சுவாதிஷ்டானத்துக்கு மேலே சரியாக நாபி, நம்முடைய நாபி ஸ்தானத்தில், நாபியினுடைய இடத்துல இருக்கக்கூடியது மணிப்பூரகம். இந்த மணிப்பூரகம் என்று பத்திதழ்களை உடைய ஒரு தாமரையாக இருக்கும். வட்டவடிவமாக, மூன்று வட்டவடிவமாக இருக்கும், பத்திதழ்களுடைய தாமரையாக இருக்கும். மணிப்பூரகத்தினுடைய அதிதேயம் வந்து மகாவிஷ்ணு. மணிப்பூரகத்திலேருந்து கொஞ்சம் மேல அநாகதம், இருதயஸ்தானம், இருதயஸ்தானத்தில் இருக்கக்கூடியது அநாகதம். இந்த அநாகதம் வந்து முக்கோண வடிவிலே இருக்கும். இங்க இருக்க தாமரை வந்து பன்னிரண்டு இதழ்களுடைய தாமரை. பன்னிரண்டு இதழ்கள்லையும் பன்னிரண்டு அக்ஷரங்கள் இருக்கும். இந்த அநாகதம், அநாகதத்தினுடைய அதிதேவதை வந்து உருத்ரன், விநாயகர், பிரம்மதேவர், விஷ்ணு, உருத்ரன். அடுத்து விசுத்தி. விசுத்தி வந்து கண்டத்தில் இருக்கக்கூடியது, அருகோண வடிவத்தை உடையது. இது பதினாறு இதழ் தாமரை. இந்த பதினாறு அக்ஷரங்கள் அதிலே இருக்கும். அந்த விசுத்தியினுடைய அதிதேவதை வந்து மகேஸ்வரன். கடைசியாக ஆங்கே புருவ லாடதானத்தில் இருக்கக்கூடிய, ஆங்கே புருவ மத்தியில் இருக்கக்கூடியது, இரண்டு இதழுடைய தாமரை இருக்கும். ரெண்டே ரெண்டு அக்ஷரம். அதனுடைய அதிதேவரை சதாசிவர். இதுக்கும் மேலதான் இங்க இருக்கு இந்த துவாதசாந்தம். இந்த துவாதசாந்தம் இருக்கு. அந்த துவாதசாந்தத்துல எப்படி இருக்குமா, ஆயிரத்தெட்டு கமலங்களை உடைய துவாதசாந்த பராபர பராபர விழி. அங்கதான் இந்த சமாதி கொடுவாங்க இல்லையா, யோக சமாதி கொடுவாங்க, ஆன்மாவை மூலாதாரத்திலேருந்து அப்படியே எழுப்பி கடைசியில ஆங்கே இவரை வந்து அதையும் தாண்டி துவாதசாதம் என்று உயிர் இந்த உடலேருந்து முழுமையா தூக்கி அந்த ஆயிரத்தெட்டு தாமரைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வைத்து அனுபவித்து சிவத்தோடு கலந்திருப்பார். மிகப்பெரிய யோக பயிற்சி. சொல்வதற்கே ரொம்ப கடினம். அது அனுபவபூர்வமாக சொல்றது என்பது குருவருள், குருவருள் துணை கொண்டு, திருவருள் துணை கொண்டு சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். ரொம்ப கடினமான ஒரு பயிற்சி இது. அடுத்த அந்த ஆறு ஆதாரங்களினுடைய பொருளை உணர்ந்து மேலே சென்ற பிறகு மதிமண்டலத்தின் அலர்முகம் அமுது ஆர்க்க, மதின சந்திரம், சந்திர மண்டலத்தின் கண்ணுள்ள பிரம்மரந்திர கமலம். இந்த பிரம்மரந்திர கமலம் என்று ஒன்று உண்டு. அது எங்க இருக்கு அப்படின்னா கண்டதானத்துக்கு மேலே இருக்கு. நம்ம கண்டத்துக்கு மேலே கொஞ்சம் இங்க வந்து சந்திர மண்டலம். அந்த சந்திர மண்டலத்துலதான் பிரம்மரந்திர கமலம் என்று சொல்லக்கூடிய பதினாறு இதழ்களை உடைய ஒரு தாமரை மலர் போன்ற ஒரு நிலை இருக்கும். அதுலேருந்து அமிர்தம் பெருகி உடல் எல்லாமே நிறைந்திருக்கும். இப்போ யோகிகள் எல்லாம் பல பல வருஷங்கள் வந்து சாப்பிடாம இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சுது. இமயமலையில் பனிமலையில் முழுமையான பனி, அந்த பனி குகைக்குள்ள, பனிக்குள்ள ஒரு யோகி இருக்கிறார். சாதாரண ஒரு புரித்தோல்மா தான் அணிந்திருக்கிறார். அங்கே பலகாலமாக இருக்கிறார். அவங்களுக்குலாம் அமுது என்ன எப்படி சாப்பிடுவாங்க, எது எந்த திரும்பதும் கிடையாது, எதுவும் கிடையாது. எப்படி வாழ்கிறாங்கன்னா இதை வைத்து தான். இதனைதான் தர்மயாதினத்தில் சுக்கநாத பெருமானுடைய சன்னதிக்கு பின்பகம் இந்த அந்தந்த யோக பயிற்சியில நிலை மேல்நிலை அடைந்தவங்களுக்காகவே சில நிலைகள் உண்டு. அந்த நிலை அந்தந்த யோக பயிற்சியுடையவும் அந்தந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து அமுதியை வைக்க மாட்டாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, சிரட்டையில் கொஞ்சம் சோறு வச்சு வைப்பாங்க. காலையில் எடுக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. கொஞ்சம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா குறைவு எடுக்கங்கன்னா அடுத்த நாள் அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பாங்க. ஒரு சின்ன சிரட்டையில் முன்னாடி வச்சுருப்பாங்க. தரையை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. சிலர் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் முழு எடுக்கல அப்படின்னா அவங்க அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க எதை வைத்து அவங்க வாழ்வார்கள் என்றால் இந்த அமுத தாரைகள் தான். இந்த அமுதத்தினாலே அவர்கள் அந்த அமுதத்து முழு உடல் முழுவதும் நினைத்து அதிலே அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். இப்போ நாங்கள் புதிய மலையெல்லாம் போயிருந்தப்போ கடுமையான குளிர், ரொம்ப மைனஸில் தான் கிளைய கால இந்த இதெல்லாம் இருந்தது. இருக்க முடியல அவ்வளவு, அப்படி கடுமையான ஒரு குளிரான ஒரு சூழ்நிலை. அப்போ கூட இருந்த ஒரு யோகி ஒருத்தர் வந்து அவர் உடலை தொட்டால் உடம்பு சூடாக இருக்குது, அவ்வளோ வெப்பமாக இருக்கு. இந்த பணியில் எப்படி உங்கள் உடம்பு வெப்பமாக இருக்குது அப்படின்னா, அவர் நான் யோக பயிற்சி பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல என்னுடைய உயிர் எங்கே எடுத்து இங்கே எழுக்கவே இந்த இடம் எல்லாமே என் உடம்பை வெப்பப்படுத்தணும் அப்படின்னா நானே வெப்பப்படுத்திக் கொள்வேன், குளிர்படுத்தினாலும் குளிர்படுத்திக் கொள்வேன். இது எல்லாமே அப்போ யோக பயிற்சிங்கிறது கடல் போன்றது. அது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு வந்து எறும்புக்கு வந்து ஒரு அரசனுடைய நிலையை கற்பனை பண்ணி பார்த்த மாதிரி இந்த ஆறு ஆதாரங்கள்லாம், இந்த ஆறு ஆதாரங்களை தாண்டி நம்ம துவாதசாந்தத்தில் போய் ஞான சமாதி கூடுறது என்பது சிவசிவ மிக உயர்ந்த நிலை. அட்டாங்க யோகம் பயின்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் கிடைக்கும். அப்போ இந்த யோக நிலையில இருந்து வழிபாடு செய்பவர்கள் சிவசாரூபத்தை பெறுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. சிவசாரூபத்தை பெறுவார்கள்.